الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صلى الله عليه وعلى ازواجه وذريته واصحابه واهل بيته اجمعين واوصيكم عباد الله واياي اولا بتقوى الله ان التقوى روض الامور واتقوا الله سرا وعلانيه اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا جاءكم فاسق من نبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين சர்வ புகழும் புகழும் இந்த உலகத்தை படைத்தாலும் அல்லா ஒருவனுக்கே உரைக்காகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ்வின் பெயரை கூறிய புத்தபா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன் அந்த அல்லாஹ்வுக்கே புகழடைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சலாமும் முதலில் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை வரலாறுகளை நமது வாழ்விலே பின்பற்றிய வெற்றிகளை கண்டார்கள் சஹாபாக்கள் சாவியார்கள் சகோ சாவியங்கள் நல்லடியார்கள் நீங்கள் முஸ்லீம்கள் அனைவருமே அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக இந்த எல்லோ நாள் உலகம் மனிதனுக்கு பின்னால் மேலாக ஜென்மங்களுக்கு கௌரவ சுவர்த்து கிடைக்கட்டுமான வார்த்தைகளை அல்லாஹ் கூறுவானாம் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய இடமாகிய அல்லாஹுடைய வீட்டிலே அல்லாஹுடைய மாளிகையை நிறைவாக்க வழங்கக்கூடிய அல்லாஹுவின் அளவியார்களே அல்லாஹுமே எல்லாரும் சந்தர்ப்பங்களையும் தப்புவாவோ இதயத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பாவுகளும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எச்சரிக்கிறேன் எனவே எல்லாரும் அந்த அல்லாஹுவின் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு எண்ணிலடங்காத நியமத்துக்களை தந்திருக்கிறான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியமத்துக்களை நீங்க என்ன முற்பட்டா அவைகளை உங்களால என்ன செய்யலா அந்த அளவு அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கி இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான் கண்ணியமான அல்லாஹ்வுடைய அதுபோல் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற ஏராளமான ஞானத்தில் ஒரு ஞானத்தான் இன்றைய தொடர்பாடல்கள் அதாவது மீடியா கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே இது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஞானம் இந்த ஞானத்தை நல்லவரைக்கு பயன்படுத்தவர்களையும் அப்படி அல்லாமல் பாவமான காரியங்களை இதை பயன்படுத்தவும் முடியும் எனவே இஸ்லாத்தின் பார்வையிலே ஒரு முஸ்லி இந்த மீடியாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் இஸ்லாம் எந்த முறையிலே மீடியாவை மீடியாவால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த ஊடகத்தால் வரக்கூடிய நலவுகள் என்ன, ஒரு செய்தியை எப்படி நம்ப வேண்டும், கடினமானவர்கள் அந்த விடயங்களை இன்றைய குடும்பத்தில் ஒவ்வொரு பகிர்ந்து கொள்ளாமல் சொல்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடனே முஸ்லீம்கள் ஆன்மீக முனையில் தாக்கப்படுவதை விடவும் மீடியாக்களால் தாக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகம். உடனே முஸ்லீம்கள் வாய்மொழியால் தாக்கப்படுவதை விடவும் மீடியாவால் தாக்கப்படுகின்ற தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஒரு நாட்டின் ஆட்சியை கூட மாற்றுகின்ற அளவுக்கு மீடியா மிகவும் முக்கியமான ஒன்றாக பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. ஒரு நாட்டின் ஆட்சியை கூட மாற்றும் என்பதை நாம் வாழுகின்ற காலத்திலே நிரூபித்திருக்கிறது இந்த மீடியா. கணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பண்டைய கால ஆயுதங்களை விட இன்றைய காலத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் மீடியா என்று சொல்லலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மீடியா என்று சொல்லக்கூடியது, ஊடகம் என்று சொல்லக்கூடியது, அதுல ஏராளமான நலவுகள் இருக்கலாம், அதற்கு மாற்றமான விடயங்களும் இருக்க சாத்தியம். முந்தைய ஒரு காலம் இருந்தது கண்ணியமானவர்களே, ஒரு செய்தியை எங்களுக்கு அறிவதாக இருந்தால் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் எடுக்கும். ஆனால் ஒரு நாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்பிலே இன்றைய மீடியாக்கள் வலிக்கு இருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய ஒரு உறவு வெளிநாட்டிலே இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், அந்த உறவோடு நாள்தோறும் உரையாட முடியும். அவர் இந்த நிமிடம் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அடுத்த நிமிடம் என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த மீடியாவினூடாக அறிய முடிகிறது. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உலகில் நடக்கும் தகவல்கள் கால விரயம் இல்லாமல் உடனுக்குடன் அறிய முடியும். உதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு தகவலை கொடுக்க வேண்டும், சுமாராக அவர் 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு தகவலை ஒரு நொடி பொழுதில் மீடியாவால் கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு மீடியா தாக்கம் செலுத்துகிறது. கண்ணியமானவர்களே, அதே போல மக்கள் ஒருவரை இணைந்திருக்க இந்த மீடியா உதவுகிறது. உதாரணமாக பெற்றோர் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், பிள்ளைகள் வெளிநாட்டிலே உயிர் படிப்பை தொடர்பு கொள்கிறார்கள் என்றால் பிள்ளைகளுடைய சகோதரிகளை நாளாந்தம் அறிந்து கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு மேனேஜர் வெளிநாட்டிலே ஒரு கம்பெனியை நடத்துகிறார், இந்த நாட்டிலே இருந்து அங்குள்ள தகவல்களை ஏராளமாக திரட்ட பார்க்க முடிகிறது மீடியாவால். எனவே இப்படி ஏராளமான நலவுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதே போன்று ஒரு பொருளை வாங்கவும் விற்கவும் மீடியாவால் இலகுவாக முடிகிறது. முந்தைய ஒரு காலம் ஒரு பொருளை விற்பதாக இருந்தால், அல்லது ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தால், அல்லது பள்ளிக்கூட அதர தேவையாக இருந்தால், அல்லது எங்களுடைய தொழிலுக்கு யாராவது ஒருவர் வேலையால் தேவையாக இருந்தால், அல்லது எங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்படுகின்ற போது அதை பகிரங்கப்படுத்துவதற்கு ஒரு செய்தியை பத்திரிகையிலே புரிவிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு அனுமதி கோர வேண்டும். அதற்கு பின்னால்தான் அந்த விளம்பரத்தை புரிவிக்க முடியும். அன்பானவர்களே, அது அப்படி இல்லாமல் இன்று வேகமாக வளர்ந்திருக்கிறது. ஒரு தகவலை கொடுக்கின்றோம், என்னிடத்தில் இந்த பொருள் இருக்கிறது, யாராவது வாங்கிக் கொள்ளும் என்று வாட்ஸ்அப்பிலோ அல்லது வைபரிலோ அல்லது எஸ்டி பேஜுகளிலே போட்டிருந்த போது உடனுக்குடன் அதை விற்றுக்கொள்ள, அந்த பொருளை வாங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அந்த அளவு ஏதோ ஒரு வகையிலே மீடியாவால் ஏராளமான நலவுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதே போன்று அந்த மீடியாவால் ஏராளமான கெடுதிகளும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களும், ஒரு விடயத்தை நாம் எல்லாம் ஆழமாக உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். என்னவென்றால், இன்று முஸ்லீம்களுக்கு ஒரு சரியான ஒரு ஊடகம் இல்லை. நாம் எல்லாம் அந்நியவர்கள் தரக்கூடிய தகவலைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஊடகத்துறை சார்ந்தவர்கள் சமூகத்திலே அதிகமாக உருவாக வேண்டும். உதாரணமாக ஒரு கல் எறியப்பட்டால் மொத்த ஊரும் கலைந்து விடும் என்பார்கள். அதனால் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளால் கண்ணியமானவர்களே, அந்த தவறுகளை இன்று அந்நிய மீடியாக்கள் அதை ஒரு உதாரணமாக, அதை ஒரு தலைப்பு செய்தியாக மாற்றி முஸ்லீம்களையே இழிவிலே போடக்கூடிய விடயத்தை நாம் சமூகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பெரும்பான்மை சமூகத்திலுள்ளவர்களின் சில தீவிரவாதிகளுடைய சில தீவிர போகக்கூடியவர்களுடைய அந்த செயலை நாம் சில வேளை மீடியாக்களிடையே விமர்சிக்க போய் அதை நாம் விமர்சிக்க போய் பெரும்பான்மையான உள்ள அவர்களின் அதிகமான பெரும்பான்மையானவர்களின் ஆதரவை நாம் விளக்கவே நேரிடும். ஏனென்றால் ஒரு சிலருடைய அந்த நச்சு கருத்துக்களை விமர்சிக்க போவதால், ஒரு சிலருடைய நச்சு கருத்துக்களை விமர்சிக்க போவதால் ஏராளமானவர்கள் பெரும்பான்மையானவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சில வேலை அந்த ஆதரவுகளை இறக்க நேரிடும். சில வேலை ஒரு கெடுதியை நாங்கள் விமர்சித்து செல்வதால், எனவே கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, மீடியா அழைத்த போது அது சுகாதாரமான ஒரு விடயம் அல்ல. எதை நாம் மீடியாவுடைய செய்தியை பகர்வதாக இருந்தாலும், கண்ணியமானவர்களே, எதையும் உணர்வு பூர்வமாக பகிராமல் அறிவுபூர்வமாக பகர வேண்டும். நம்முடைய உணர்வுக்கு தோன்றுகின்ற, நம்முடைய உள்ளத்துக்கு வருகின்ற எல்லாவற்றையும் மீடியாவில் பகிர முடியாது. அண்மையில் ஒரு தகவலை நான் பார்த்தேன் கண்ணியமானவர்களே, கவலையாக இருந்தது. ஒரு ஊரிலே ஒரு கணவனுடைய மனைவி ஓடி போய்விட்டார் இன்னொரு ஆணோ, அந்த தகவலை அந்த கணவர் பப்ளிக் பண்ணுகிறார். என்னுடைய மனைவி இன்ன ஊரை சேர்ந்த இன்னாரோடு ஓடி போய்விட்டார், எனவே யாராவது கண்டுபிடித்து பாருங்கள், இப்படி அநியாயம் நடக்கிறது என்று அந்த சகோதரர் அப்படி ஒரு மீடியாவில் ஒரு செய்தியை பகிர்கிறார் என்றார் கண்ணியமானவர்களே. இது அவருக்கு மாத்திரமல்ல, முஸ்லீம்களுக்கும் கண்ணியமானவர்களுக்கான ஒரு செய்தி. எனவே ஒரு ஊர்ல ஒரு விளைவு நடக்கிறதா, அதை அந்த ஊரோடு முடித்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக இரண்டு பேர் தவறுதலாக வந்து விபத்திலே சிக்கிவிட்டார்கள். ஊரால் எல்லாரும் சேர்ந்து அந்த விபத்தை நல்ல முறையிலே பேசி தீர்த்து உங்களுக்கு நஷ்டீடு தாரம் என்று முடித்ததற்கு பின்னால் யாரோ ஒருவர் அவருக்கு சொல்லக்கூடிய விதம் என்ன செய்கிறார், அதை போட்டு அவருக்கு மீடியாவுக்கு போடுகிறார். அதுக்கு பின்னால் என்ன செய்கிறார், ஊரில் அதிகாரிகள் வந்து விசாரணை தொடர்ந்து அது பூதாகரமாக பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். எதை சொல்ல வருகின்ற கண்ணியமானவர்களே, ஊருக்குள்ள விடயங்களை ஊரோடு முடித்துக் கொள்வோம். அதே போன்று சில விடயங்கள் பாரதூரமாக இருந்தால் அரசு அதிகாரிகள் மூலமாக அவைகளை முடித்துக் கொள்ள நாம் முடிய வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். மீடியா என்று சொல்கின்ற போதும் நாம் எமது இனத்துக்கு மாத்திரம் குரல் கொடுக்கக்கூடாது. அது இஸ்லாம் விரும்பாலும் இனமத வேறுபாடு நீதிக்காக மனித நேயத்தை வளர்ப்பதற்காக நாம் குரல் கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, யாருக்காவது ஒரு அநியாயம் நடக்கிறதா, அந்த அநியாயத்திற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். வெறுமனே எங்களுடைய சமுதாயத்திற்கு மாத்திரம் குரல் கொடுப்பதை நாம் விரும்பவில்லை. யாருக்கு அநியாயம் நடந்தாலும் கண்ணியமானவர்களே, அந்த அநியாயத்திற்கு நீதி பெற்றுக் கொடுக்க நாம் முன்வர வேண்டும். எனவே இப்படிப்பட்ட விடயங்களை நாம் சமூகத்திலே சிந்தித்து கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் சிலரை சமூகத்திலே பார்க்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அரசியல்வாதிகளை, முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்களை அல்லது முக்கியமான பொறுப்புள்ள இருக்கக்கூடியவர்களை அந்த மீடியாக்களால் ஏற்றி அவர்களை பழிவிட்டு சூசன வார்த்தைகளை கொண்டு அவர்களை திருத்துவது, இப்படி சிலருடைய இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படி திருத்துவதால் இப்படி ஏற்றுவதால் எந்த முடிவு வரப்போகால், இதனால் எங்களுக்கு இழுக்குத்தான் வரும். அந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த தலைமைகளுக்கும் நாம் வழிகாட்டிகளால் நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களாக, அவர்களை கட்டி இடக்கூடியவர்களாக அல்ல, கட்டி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்லவர்கள் என்றால் மீடியா என்று சொல்லக்கூடியது அது மிக முக்கியமான ஒன்று. இங்கு எங்களோடு ஒன்ற கலந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மீடியா மிக முக்கியமானது. அந்த வகையிலே முதலாவதாக கண்ணியமானவர்களே, இன்றைய சமுதாயம் இந்த மீடியாவுக்கு அடிமை கொட்டு விட்டார். இந்த விரிவான ஒரு தலைப்பு குறுகிய நேரத்துக்குள் விரிவாக பேச முடியாது என்றாலும் முக்கியமான அம்சங்களை மாத்திரம் உங்களோடு பேசிக்கொள்ளப்படுகிறது. இன்று எமது சமுதாயத்திலே அநேகமானவர்கள் இந்த ஊடகங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டியவர்கள் இன்று ஊடகங்களுக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். சிலர் படத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், சிலர் நாடகங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், சிலர் தொடர் கதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாடகம் 8 மணிக்கு என்றால் 7:50க்கே அந்த டெலிவிஷனுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார். ஆனால் தொழுகையில் அதான் சொல்லப்பட்டு தொழுகையுடைய வக்து முடிஞ்சு அந்த 2-3 நேர தொழுகைகளை அப்படியே ஒரே நேரத்திலே தொழக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம் என்றால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் பதில் சொல்ல தயாராக வேண்டும். எனவே நாம் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அறிவை என்பதை கொள்கையை நிரூபிக்காத இந்த மீடியாவுக்கு அருமையாக நிச்சயமாக நாளை வருவதே அல்லாஹ்வுடைய நாம் பதில் சொல்ல வேண்டி வரும். கண்ணியமானவர்களே, இந்த நாடகங்களால் இந்த டெலிவிஷனில் நடக்கக்கூடிய தொடர் கதைகளால் என்ன நடக்கிறது? அங்கே நலவா போதிக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, மாமி எதிர்ப்பது எப்படி, கள்ளக்காதல் சொல்வது எப்படி, கணவனுக்கு மாறு செய்வது எப்படி, இப்படித்தான் அந்த விடயங்கள் அதிலேயே பகிரப்படுகிறது. கண்ணியமானவர்களே, எனவே இப்படியான விடயங்களிலே யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது. அதே போன்று இன்னும் சிலர்களை நாம் பார்க்கின்ற போது சிலர் தமது அந்தரங்கங்களை கூட மீடியாவிலே வெளியிடுகின்றார். முந்தி ஒரு காலம் இருந்தது, ஒரு பிள்ளை நாங்கள் வளர்க்கிறோம் என்றால் அந்த பிள்ளையுடைய போட்டோ அந்த பிள்ளையுடைய சூரத் யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்று எந்த நாட்டில் இருந்தாலும் அழகா மேக்கப் பண்ணி இருக்கிற பிள்ளையை விட அழகான பிள்ளையாக மீடியாவில் மக்களுக்கு காட்டலாம். எனவே கண்ணியமானவர்களே, அந்தரங்க விடயங்களை யாரும் பகிரக்கூடாது. உதாரணமாக நீங்க ஒரு செய்தியை ஒரு போட்டோவை நீங்க பேஸ்புக்லயோ அல்லது வேற வேற தளங்களையோ பகிர்கிறீங்கன்னா அதை நீங்க அளிக்கலாம். ஆனா அது உண்மையான முறையில இந்த அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படுகிறது. தேவை ஏற்படுகின்ற போதைகளை பெற்றுக் கொள்ளலாம். எனவே கண்ணியமானவர்களே, நீங்க அழிக்கலாம், அது உங்களோட மெமரியிலிருந்து போகலாம், அல்லது உங்களோட எஸ்பி அக்கவுண்ட்லிருந்து போகலாம். ஆனால் எல்லா அக்கவுண்டுகளையும் கண்காணிக்கக்கூடிய அந்த மெயின் பிரதான பாதுகாப்பு அலுவலகத்திலே அவைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய அந்தரங்க செய்திகளை யாரும் பகிரக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம், பேஸ்புக் வச்சிருக்கிற அல்லது முகநூல் வச்சிருக்கிற எத்தனையோ எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடுவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருக்கிறார்கள், அதனால் அந்த பெண்ணுங்களோட குடும்பத்துக்கு தெரிவராதுன்னு சொல்லி எத்தனையோ பெண்கள் மனம் பேசுகின்ற போது, திருமணம் பேசுகின்ற போது எத்தனையோ பெண்களை தட்டி விட்ட வரலாறை இன்றைய காலத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இன்று வாழக்கூடியவர்கள் இந்த ஊடகங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பது ஒரு புறம், எமது குழந்தைகளையும் அடிமையாக்கி விட்டார்கள். அதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். எங்களோட பிள்ளை அழுதா என்ன செய்யறது? நாங்கள் போனை தூக்கி கொடுக்குறோம். எங்களோட பிள்ளை சாப்பிடாட்டி கொஞ்சம் சாப்பாடு வரும், போனை கொடுக்குறோம். கண்ணியமான, எங்களோட பிள்ளை அடம்பிடித்தா என்ன செய்யறோம்? டிவியை போட்டு கொடுக்குறோம். எங்களோட பிள்ளை அடம்பிடித்தா என்ன செய்யறோம்? போன்ல உள்ள ஏதோ ஒரு மியூசிக்கை போட்டு கொடுக்குறோம். நாங்கள் விரும்பிய விரும்பாம இதற்கு அடிமையாகி விட்டோம். எமது குழந்தைகளை இதுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட செயல்களில் யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது. எனவே மீடியா என்பது இதை நாங்கள் பயன்படுத்துவதற்கு முன்னதாக என்னுடைய உள்ளத்தில் தக்குவா இரையற்றம் வேண்டும். நாங்க தொழுகைக்கு எப்படி தக்குவா அவசியமோ, எல்லா இபாதத்துக்கும் எப்படி இரையற்றம் அவசியமோ, அதே போல மீடியாவை பயன்படுத்துவதற்கும் அந்த ஊடகத்தை பயன்படுத்துவதற்கும் எங்களோட உள்ளத்தில் இரையற்றம் என்பது மிக முக்கியமானவரம். அதை இரையற்றம் உள்ள ஒருவர் அந்த மீடியாவை பயன்படுத்துகின்ற போதுதான் அதை நல்ல வழிகளுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லாவிட்டால் தப்பான ஒருவர், கெட்ட நடத்தையில் ஒருவருடைய கையிலே அந்த மீடியா இருக்கமாக இருந்தால் அவர் அருவறுப்பானவைகளுக்கு, கெட்ட விடயங்களுக்கு தான் அதை அவர் பயன்படுத்துவார். கண்ணியமானவர்களே, முந்தைய ஒரு காலம் இருந்தது, யாருடைய குறையை பேசுவதாக இருந்தால் என்ன செய்ய வேணும்? இரண்டு மூன்று நபர்கள் அப்படியே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாக ஒன்று சேர வேண்டும். ஆனா இன்று என்ன செய்யலாம்? இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவங்களை என்ன செய்ய, ஒரு குரூப்ல அல்லது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல 200க்கு மேற்பட்டவங்களை வச்சு ஒரு ஊர் குறைய அல்ல இன்னொரு மானத்துல தலையிடலாம். ஏனென்றா இன்றைக்கு செஞ்ச இபாதத்தை பாதுகாப்பதுல இன்பம் இல்லை. செஞ்ச இபாதத்தை நாங்க பேஸ்புக்ல நிறைய பேர் அழித்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அமல் செய்வதில் காட்டுற ஆர்வம் அதை விட அதிகமான ஆர்வம் அந்த அமலை பாதுகாப்பதில் காட்டவே. அமல் செய்வதில் நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம், ஆனா அந்த அமலை பாதுகாப்பதில் எந்த அக்கறையும் அமைக்கிறோம். புத்திசாலித்தனம் அமல் செய்வது, ஆனா அதை விட புத்திசாலித்தனம் செய்த அமலை பாதுகாப்பது, செய்த அமலை நாளைய மறுமையில எங்களை மீதான கொண்டு வருவது. எனவே கண்ணியமானவர்களே, செய்த நல்லமல்களை யாரும் இந்த ஊடகங்களால் இன்னொரு சமுதாயத்தில் கொடுத்து விட வேண்டும். இன்றைக்கு முகம் தெரியாத எத்தனையோ நபர்களோடு இன்றைக்கு ஊடகங்கள் நூலாக நாங்க கோபித்து கொண்டிருக்கோம். எத்தனையோ பேருடைய வீண் தருக்கம் பண்றது, அவர் போல ஒரு போஸ்டுக்கு கமெண்ட் பண்றது, இப்ப எப்படி இப்படி நியாயமான வேலைகளை செய்து கண்ணியமானவர்களே நிறைய பேருடைய விமர்சனத்துக்கு ஆளாகி நிறைய பேரோட கோபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இந்த மீடியாக்களால் உருவாக்கும். அடுத்து தொடர்பு சாதனங்களை நல்ல விடயங்களுக்கு எப்படி பயன்படுத்துறது, இதால என்ன செய்யலாம்? கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்கின்றேன் ஐந்து விடயங்களுக்கு. இந்த மீடியாவால் செய்யக்கூடிய நல்ல ஒரு காரியம், முதலாவது காரியம் அறிவை பரப்புதல், தாவா செய்தல், நல்ல ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்தல். ஒரு பயான், ஒரு ஊர்ல ஒரு பயான் நடக்குதா, கண்ணியமானவர்களே, இந்த பயான் இங்க மட்டுமல்ல எல்லா மக்களுக்கு போய் சேர வேண்டும், கடந்த நாட்டிலே உள்ளவர்களுக்கு போய் சேர வேண்டும். முக்கியமான ஒரு செய்தி சொல்லப்பட்டது, இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும், எல்லாரும் திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த பயான்களை என்ன செய்யலாம், பப்ளிக் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கட்டுரை வருகிறது, அல்லது தர்ஜமத்து குர்ஆன், குர்ஆனுக்கு தர்ஜமா, அல்லது ஹதீஸ் விளக்கம், இந்த செய்திகளை என்ன செய்யலாம், பரப்பலாம், அறிவிக்கலாம், மற்றவங்களுக்கு போவல் பண்ணலாம். கண்ணியமானவர்களே, அதே போன்று அறிவை பரப்புவது இந்த மீடியாவால் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத், இதை நாம செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மார்க்க விடயங்களை விளங்குதல். இன்றைக்கு அல்ஹம்துலில்லா ரமலானுடைய காலங்கள்ல எத்தனையோ வெப்சைட் பேஜ்கள் மூலமாக தஃப்ஸீர் வகுப்புகள், ஃபிக்ஹ் வகுப்புகள், எனவே இப்படிப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, படித்துக் கொள்வதற்கு இந்த மீடியாவை நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, சமூக நல பணிகள் குறித்து மக்களுக்கு அறிவூட்டல். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த காலத்துல இந்த வாரம் அப்படியே டெங்கு ஒழிப்பு வாரம், இந்த நாட்டை பாதுகாக்கின்ற விஷயத்திலே நாம் எல்லோரும் மக்களை காட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த வாரம் டெங்கு ஒழிப்பு வாரம் எல்லோருக்கும் தெரியுமா இருக்கலாம். கண்ணியமானவர்களே, சுத்தம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், சுத்தம் சம்பந்தமான ஹதீஸ்கள், நாட்டு மீது நாங்கள் பட்டுள்ளவர்கள், ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பள்ளியை துப்புரவு பண்ணுவது, ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாடசாலை துப்புரவு பண்ணுவது, ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெருக்களை துப்புரவு பண்ணுவது, கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களிலே ஈடுபடுவது, இதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு மக்களை ஒன்றிணைப்பது, இதற்காகவே இந்த மீடியாவை பயன்படுத்த. கண்ணியமானவர்களே, சுகாதாரம் என்பது இஸ்லாம் விரும்புகின்ற மிக முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்றார். ஒரு பகுதி நாங்க அல்லாஹ் ரசூல இந்த குர்ஆன் நாளை மறுமையினால எல்லாவற்றையும் நம்புவது ஒரு பகுதி, இன்னொரு பகுதி சுத்தம். சுத்தம் இல்லண்டா இந்த ஈமான் பரிபூர்ணம் இல்லை. எனவே ஈமானை ஈர்க்கும் நிலையில் இருக்கின்றோமா அல்லது ஈமானை இழக்கும் நிலையில் இருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஈமானின் அரைவாசி நம்பிக்கை என்றால் இன்னும் அரைவாசி சுத்தம். சுத்தம் என்று சொல்வது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே அந்த முஸ்லிமுடைய மூன்று வகையான சுத்தம் இருக்க வேண்டும். பிரதானமான சுத்தத்தை இரண்டாக பிரிப்பார்கள், அகச்சுத்தம், வெளிச்சுத்தம். உள்ளும் வெளியும் சுத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளம் எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும், வெளி எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும். வெளி என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, வெளி சுத்தம் என்று சொன்னால் முதலாவது எங்களுடைய உடம்பு, அடுத்து இந்த உடம்புல அணியக்கூடிய ஆடை, அடுத்ததாக நாங்கள் இருக்கக்கூடிய இடங்கள். இடங்கள் என்று சொல்லும்போது நான் குடிக்கக்கூடிய வீடு மாத்திரம் அல்ல, பயணம் செய்யக்கூடிய தெரு, சொல்லக்கூடிய மஸ்ஜித், படிக்கக்கூடிய பாடசாலை, எந்தெந்த தேவைக்கு பயன்படுத்துகிறோமோ எல்லா கட்டிடங்களும், எல்லா இடங்களும் கண்ணியமானவர்களே இடங்கள் தான். ஒரு முஸ்லீம் தன்னுடைய வீடும் தன்னுடைய பாதையும் தன்னுடைய தோற்றமும் சுத்தமாக இருந்துவிட்டால் அவன் பரிபூர்ணமான ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாட்டிலே நாமும் நேசமுள்ளவர்கள், இந்த நாட்டிலே நாங்களும் பாதுகாக்கக்கூடியவர்கள். எனவே அரசு அதிகாரிகள், சிவில் அமைப்புகள் அவர்கள் அவர்களுடைய பணிகளை செய்வதை போன்று நாங்களும் ஒரு பார்வையாராக இருந்து விடாமல் நாங்களும் அதிலே ஒரு பங்காராக இருக்க வேண்டும், நாங்களும் அவர்களே ஒரு போராளிகளாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த நாட்டை எப்போது நேசிக்கக்கூடியவராக இருப்போம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கது மாத கௌமுன் வமா மாத்த ஸலாஇலுஹும், ஒரு சமுதாயம் மௌத்து, ஆனா அவங்க செஞ்ச நல்ல செயல்கள் மௌத்தாக இல்லை. எங்களை விட்டு இமாம்கள் பிரிஞ்சிட்டார்கள், எங்களை விட்டு இந்த பள்ளிகளுக்கு அத்திவாரம் விட்ட எத்தையோ மக்கள் பிரிஞ்சிட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஆனா அவங்க தான் மௌத்தாகிட்டாங்க, அவங்க செஞ்ச நல்ல அமல் மௌத்தாக இல்ல. அவங்க கட்டி போட்ட பள்ளி நாங்க சொல்கிறோம், அவங்க கட்டி போட்ட மதரசா நாங்க ஓதுறோம், அவங்க கட்டி போட்ட பாடசாலை நாங்க படிக்கிறோம், அவங்க செய்த தெரு நாங்க பயணம் செய்யறோம். எனவே கண்ணியமானவர்களே, அவங்க தான் மௌத்து, அவங்க செஞ்ச சேவைகள் மௌத்தாக இல்ல. நானும் நீங்களும் மௌத்தாகிவிட்டால் இந்த நாட்டிலே எங்களுடைய அமல், எங்களுடைய மௌத்தோடு எங்களுடைய அமலும் மௌத்தாகி விடுமா? எங்களுடைய சேவைகள் மௌத்தாகி விடுமா? எனவே கண்ணியமானவர்களே, ஒரு சேவையாவது சமூகத்துக்கு செய்து விட்டு மௌத்தாகுவோம். கண்ணியமானவர்களே, நாடு முழுக்க அது மாத்திரமல்ல, எங்களுடைய கபருக்கு இந்த நாட்டில் செய்யக்கூடிய எல்லாருடைய துவாவும் எங்களுடைய கபருக்கு வந்து சேரும். எனவே அன்பானவர்களே, இதை சொல்ல வருகிறான், நல்ல நல்ல விடயங்களை இந்த நாட்டிலே இந்த ஊரிலே கிராமங்களை உருவாக்கி விட்டு மௌத்தாகுங்கள், நிச்சயமாக அது எங்களுடைய கபருக்கு வந்து சேரும் என்ற விடயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அதுதான் மூன்றாவது வகையான நல்ல வழி இருந்தால் சமூக நல பணிகளுக்கு மக்களுக்கு அறிவூட்டல் என்பது இந்த மீடியாவால் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்ததாக நாலாவது விடயம், தீமைக்கு எதிராக போராடுதல். ஒரு தப்பு நடந்து விட்டால், ஒரு அநியாயம் நடந்து விட்டால், அதுக்கு எதிராக இந்த மீடியாவால் போராடலாம். உதாரணமாக அநியாயமாக ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க போகிறார்கள் என்றால் அதற்காக வேண்டி மீடியாவில் நாங்கள் குரல் கொடுக்கலாம். ஐந்தாவதாக, கண்ணியமானவர்கள், தூர செய்திகளை உடனுக்குடன் அறிவதற்கு இந்த மீடியா பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக வெளிநாட்டிலே எங்களுடைய உறவுகள் நிறைய பேர் இருப்பார்கள். உதாரணமாக இன்று சாதாரணமாக உதாரணமாக சொல்றேன், இன்று பாகிஸ்தான்ல ஒரு குண்டு வெடித்தது என்றால் பாகிஸ்தான் எங்களுடைய உறவுகள் இருந்து விட்டால் அங்குள்ள தகவல்கள் எந்த படத்திலே எந்த இடத்திலே இப்படியான ஒரு விபத்து நடந்திருக்கிறது என்பதை அங்கிருந்து தகவல் அறிந்து கொள்ளலாம். யார் யார் மௌத்தாக இருக்கிறார்கள், யார் யாருக்கு காயமென செய்தி அறிந்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, அதே போல மக்கா மதீனாவில் நடக்கக்கூடிய அந்த ஹஜ் உம்ராவுடைய நிகழ்வுகளின் போது சில விபத்துக்கள் ஏற்படுவதோ அப்படியான சந்தர்ப்பங்களே அங்கே நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிவதற்கு இந்த மீடியாவை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதெல்லாம் நியமத்தாக, இதெல்லாம் நல்ல காரியங்களாக இருக்கிறது கண்ணியமானவர்களே. எனவே இது நல்ல நோக்கங்களுக்காக இந்த மீடியாவை பயன்படுத்துவது என்று சொல்லலாம் கண்ணியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இது அல்லாம ஏனைய விடயங்களுக்கு இந்த மீடியாக்கள் பயன்படுத்தப்படுகிறது. சுருக்கமாக ஐந்து விடயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதே போன்று இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் கண்ணியமானவர்களே, ஒன்று ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய சிறு குஃப்ர் நிஃபாக் போன்ற சிந்தனைகளை மனித உள்ளங்களில் விதைக்க படித்தவர்கள் எல்லோரும் அல்ல இந்த மீடியாக்களை பயன்படுத்துவது. படிக்காத எத்தனையோ பிள்ளைகள் மீடியாவுக்கு அடிமையாகி விட்டார்கள். அவர்கள் ஒரு பெயரை தேடுவது, ஒரு பிள்ளை கிடைச்சிட்டா அந்த வாலிபர் பிள்ளையைக்கு பேர் தேடுவது கூகுள்ல போய். கண்ணியமானவர்களே, ஒரு பிசினஸ் பண்ண போறாரா, பிசினஸுக்கு வழிகாட்டல் தேடுறது மீடியாவில் போய். அதே போன்று ஒரு பிள்ளை வளர்க்க போறாரா, பிள்ளைக்கு வளர்க்கக்கூடிய சிஸ்டத்தை முறைய படிக்கிறது அந்த மீடியாவில் போய். கண்ணியமானவர்களே, அது அல்ல மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒரு ஒத்தாழ்த்த போய் படியுங்க. முந்தைய ஒரு காலம் இருந்தது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். இங்கு மாதா பிதா கூகுள் தெய்வமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, கூகுளை இங்கு நிறைய பேர் ஒரு ஆசானாக எடுத்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆனை தந்த அல்லாஹ், குர்ஆனை விளங்குவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். குர்ஆனை தனிமையில் எங்களுக்கு பார்த்து விளங்க முடியாது. குர்ஆனுக்கு தஃப்ஸீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகின்றால் எதையும் மேலோட்டமாக விளங்க முடியாது. அதிலே உள்நோக்கம் இருக்கலாம், அதனுடைய விரிவுகள் விளக்கங்கள் இருக்கலாம். அதனால் தான் நேரடியாக ஒரு விடயத்தை நாம் விளங்குவதற்கு முன்னதாக கண்ணியமானவர்களே, அந்த விடயத்திலே நாம் உஸ்தாதுமாறு ஆசிரியர்களை அணுகி அவர்கள் நூடாக ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மீடியாவால் ஏற்படக்கூடிய முதலாவது விளைவு இருந்தால் ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய சிறு குஃப்ர் நிஃபாக் போன்ற விடயங்கள் அந்த மீடியாவால் பரப்பப்படுகின்ற போது அதை நம்புகின்ற எத்தனையோ மனிதர்கள். உதாரணமாக சில மீடியாக்களை நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, திட்டமிட்டு மதம் மாற்றுவதற்கு சில வாட்ஸ்அப் குரூப்புகள், சில அமைப்புகள் செயல்பட்டு வருவதை நான் சமூகத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, என்ன செய்கிறார், அதிலே இவ்வளவு ரூபா பணம் தருகிறேன், நீங்கள் இந்த மார்க்கத்துக்கு வாருங்கள், அந்த மார்க்கத்துக்கு போருங்கள், அல்லது ஒரு பிள்ளையை சேர்ந்த பிள்ளையை திருமணம் முடித்து கொடுங்கள் என்று அப்படியே என்ன செய்கிறார்கள், மீடியாவில் பப்ளிக் பண்ணுகின்ற போது என்ன செய்கின்றார்கள், சிலர் அப்படியே பணத்துக்கு ஆசையாகி, பெண்களுக்கு ஆசையாகி, இந்த நாட்டுக்கு ஆசையாகி என்ன செய்கிறார் என்றால் கண்ணியமானவர்கள், அவர் அப்படியே அதிலே சிக்குண்டு விடுகிறார். எனவே என்ன செய்யப்படுகிறது, ஈமான் பறிபோகிறது, ஈமான் பலவீனப்படுகிறது. முதலாவது ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவு, இரண்டாவது விளைவு இந்த மீடியாவால் ஏற்படக்கூடிய கண்ணியமானவர்களை விபச்சாரத்துக்கு வழிவகுக்கிறது. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு அசிங்கமான படங்களை யாருக்கும் பார்க்கலாம், வீட்டுக்கு அசிங்கமான பத்திரிகை எல்லாம் வராது. ஆனா இன்றைக்கு கண்ணியமானவர்களே, அந்தரங்க விடயங்களை போடுவதற்கென்றே பத்திரிகையை ஒரு பக்கத்தை ஒதுக்கியிருக்கிறார். அப்படி அந்தரங்க செய்திகளை கொண்டு வருவதற்கு அதிகமாக அந்த கம்பெனி ஒரு தொகையை கொடுக்கின்றார்கள். அந்த அளவு இன்றைய சமுதாயத்தில் அசிங்கங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கணவன் மனைவியும் கழிக்கின்ற முதலாவது அந்த இரவை கண்ணியமானவர்களே, அதாவது பேட்டியாக தரக்கூடியவர்களுக்கு பல ரூபாய்கள் பணமாக சில இடங்களிலே கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வெளிநாடு போன்ற நாடுகளிலே அந்த இரவை வீடியோ பண்ணி டிவிகளிலே அந்த டெலிவிஷன்களிலே ஒளிபரப்புகின்ற சில தொலைக்காட்சிகளும் இருக்கத்தான் செய்கின்றன. கண்ணியமான இதை சொல்ல வருகிறேன் என்றால், அதாவது விபச்சாரத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இந்த மீடியாக்கள் சில வேலை இருக்கிறது. எனவே விபச்சாரத்துக்கு வழிவகுக்கின்ற வகையிலே யாரும் அந்த மீடியாக்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அதே போல் நல்ல விடயங்களை பகிரக்கூடிய நல்ல வெப்சைட்டுகளிலே அது நல்ல குரூப்புகளை நாம் இருந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதை இங்கே நீங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய சமூகத்துல நாங்க பாக்குறோம், நல்லதை செய்வதற்கு தான் ஆரம்பிக்கிறாங்க, அதுல அசிங்கமான நிறைய விடயங்கள் போடப்படுவதை நாம் விரும்பிய விரும்பாமலோ எங்களால் பார்க்கவே நீங்களும் ஏற்படுகிறது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, மிகவும் முக்கியமான அடுத்த விளைவு என்னன்னா, பொருளாதார பாதிப்புகளை இந்த மீடியா ஏற்படுத்துகிறது. பொருளாதார பாதிப்புகள், நல்ல வசதிக்கார இருந்தோர் என்ன செய்கிறார், மீடியாவுக்கு அடிமையாக என்ன செய்கிறார் கண்ணியமானவர்களே, திடீர் என்று சொல்லி அவர் அப்படியே லொஸ்டாகி போறார். அண்மையில் நடந்த ஒரு செய்தி, வெளிநாட்டில் இருக்கிற ஒருவரோட இலங்கையில உள்ள ஒரு வாலிபர், அதுவும் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வாலிபர், பிசினஸ் பண்ணி பண்ணி அவர் வெளிநாட்டிலிருந்து போன் இருக்கிறது, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறது. கண்ணியமா இப்படி போட்டு போட்டு கண்ணியமானவர்களே பெரிய ஒரு தொகை பணத்தை போட்டிருக்கிறார். இறுதியாக அவரோட போனும் ஆன்சர் இல்லை, ஒன்றுமே தகவல் அறியாமல் இவர் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேற்பட்ட பணங்களை அவருடைய அக்கவுண்டுக்கு டிபாசிட் பண்ணிவிட்டு இங்கு நடு வீதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர் எதை சொல்ல வருகிறேன் என்றால், சில பேர் இந்த மீடியா பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுத்துகிறது. உதாரணமாக ஒரு வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு இங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தப்பான தொடர்பை ஏற்படுத்தி அந்த பெண்ணை சந்திப்பதற்கு அவன் இந்தியாவுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறார். அதெல்லாம் வீணான செலவாக கண்ணியமானவர்களே எங்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அடுத்த மிக முக்கியமான ஒரு விளைவு, 4வது விளைவு, உழைப்பதற்குரிய நேரங்களையும் வணக்கத்துக்குரிய நேரங்களையும் கொள்ளையடிக்கிறது. ஒரு மனிதன் உழைக்க வேண்டும், அது இபாதத். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய உயிர் ஹலாலான உழைப்பை தேடிக்கொண்டிருக்கின்ற போது என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படி வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற மார்க்கம் இந்த உழைப்புக்கும், ஒரு மனிதன் வேறு சிந்தி கஷ்டப்படுவதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் வலியுறுத்திருக்கின்ற மார்க்கம் உழைப்பதற்குரிய நேரங்களையும் அதே போன்று வணக்கக்கூடிய வணக்கம் செய்வதற்குரிய நேரங்களையும் கொள்ளையடிக்கிறது. இன்றைய மீடியாக்கள் நாம் எல்லோரும் விரும்பியோ விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். எங்கட மாப்பம்மா கொடுக்கிற நேரத்தை விடவும், எங்கட மஸ்ஜிதில் கொடுக்கிற நேரத்தை விடவும், எங்களுடைய இமாம் குர்ஆனில் கொடுக்கிற நேரத்தை விடவும், எங்களுடைய ஊருக்கு கொடுக்கிற நேரத்தை விடவும், அதிகமான நேரத்தை ஒவ்வொரு நாளும் 2-3 மனுஷியானங்கள் மீடியாவுக்கு கொடுக்கும். எங்களுக்கு கடுமையான பிஸி, பகல்ல நேரம் கொடுத்துக்கொள்ளலண்டா, இரவில் 12-1 மணிக்கு நிறைய பேர் மீடியா, 1 மணி 2 மணிக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல. கண்ணியமானவர்களே பயணத்தில் இருக்கிறாங்களோ தெரியாது, அப்போ இல்லாம நிறைய பேருக்கு தூக்கம் கண்ணியமானவர்களே பயங்கரமான நோய்களை ஏற்படுத்தும். எனவே எதை சொல்வது என்றால், உழைப்பதற்குரிய நேரங்களையும் வணக்கத்துக்குரிய நேரங்களையும் அப்படியே இந்த மீடியாக்கள் கொள்ளையடிக்கிறது. அதே போன்று படிக்கின்ற மாணவர்களின் படிப்பை தொடர விடாமல் அந்த படிப்புக்கு முற்றுப்புள்ளி அமைக்கிறது இந்த மீடியா. கண்ணியமான அல்லாஹ் நல்லார்களே, சிறு பிள்ளையுடைய கையில போனா கொடுக்கவான சொல்லுவார்கள், ஆனா கொடுத்து கொஞ்ச நாள்ல பார்த்தா என்ன நடக்குதுண்டா, அந்த பிள்ளையோட படிப்புல அப்படியே வீழ்ச்சி. அண்மையில ஒரு பேரண்ட்ஸ் கூட்டத்துக்கு போயிருந்தேன், அந்த அதிபர் சொன்ன ஒரு கவலையான செய்தி என்னண்டா, அந்த சேர் வந்து என்னட்ட சொன்னாரு, கண்ணியமான ஒரு பெற்றோர்களை ஏசியுங்கள், அந்த அதிபர் என்னட்ட சொன்னாரு, ரெண்டு விஷயம் சொன்னார், படிச்சு ஓலவெல்ல பாஸ் ஆன மகனுக்கு வாப்பா பெரிய பைக் கொண்டு வாங்கி கொடுத்துருக்கிறார். இவர் சொன்னார், என்னட்ட இது வேண்டி கொடுக்கத்தான் வேணுமானா, வேண்டி கொடுக்கக்கூடிய வயதல்ல, இந்த வயதுல வேண்டி கொடுத்தா பிள்ளை ஏலவெல்ல பாஸ் ஆகிறது சந்தேகம் என்று ஒரு கவலையை தெரிவித்தான். இன்னொரு விஷயத்தை அந்த அதிபர் சொல்லுகின்ற போது சொன்னார், கவலையோடு சொன்னார், ஒரு பிள்ளைக்கு ஒரு வாப்பா வெளிநாட்டில் இந்த பணத்தை அனுப்பி உமா என்ன செஞ்சாங்க, ஒரு பைக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பைக் வாங்கி கொடுத்தது பாடசாலைக்கு போய் வாரத்துக்கும் கிளாஸ் போய் வாரத்துக்கும் மாத்திரம் தான். ஆனா அந்த பிள்ளை என்ன செய்யறான்டா, இரவில் எல்லாம் சுத்திட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வாரான். கண்ணியமான யாரு வாங்கி கொடுத்தது, யாரு வாங்கி கொடுத்தது, பொறுப்புதாரி வாப்பா வாங்கி கொடுத்தது. அதே வாப்பா அந்த பிரின்சிபல்ல போன் நம்பரை வாங்கி கால் பண்ணி சொல்றாரு, பிரின்சிபல் சார் எந்த மகன் பைக் ஓடுறான் சார், இந்த சார் அந்த பைக் எப்படியாவது வாங்கி எடுங்க, ஹெச்ஆர்மாரு வாங்கி கொடுக்கணும், சேருமாறு அதற்குமாறு பறிக்கணும். கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகின்ற யாரு விடுகின்ற தவறு, பொறுப்புதாரிகள் பெற்றோர்கள் விடக்கூடிய தவறு. எனவே எதை சொல்ல வருகிறது என்றால், படிப்பவர்களின் படிப்பை கூட இடை நடுவில் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மீடியாக்கள் இன்று சமூகத்திலே பெரிய ஒரு தாக்கம் செலுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, அடுத்த ஆறாவது விரைவாக களவு கொலை அதே போல அருவறுப்பான செயல்களை தூண்டக்கூடியதாக இந்த மீடியாக்கள் இருக்கிறது. அதே போன்று நாங்க பார்க்கிறோம், அதிகமாக போலுக்கு அடிமையானவர்கள் குர்ஆன் ஓத மாட்டார்கள், அவருடைய கண் பார்வை காலப்போக்கில் அப்படியே போயிடும். என்றா ஒரு மனிதன் வெளிச்சம் இல்லாம போன் வெளிச்சத்துல மட்டும் இருந்தா, டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த கண்ணுடைய கதிர் வீச்சுக்கள், அந்த கண்ணுடைய பார்வையினுடைய கண்ணியமானுடைய தாக்கம் கூடுதலாக செலுத்தப்படுகின்ற போது காலப்போக்கில் அவர் கண்ணாடி போடக்கூடிய நிலைமை, காலப்போக்கிலே அவர் எழுத்துக்களை பார்க்கின்ற போது இரண்டு எழுத்தாக விளங்கக்கூடிய நிலைமை அவருக்கு ஏற்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சுகாதார பாதிப்புகள் கூட ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. கண் பாதிப்பு, காது பாதிப்பு, அதே போன்று சிந்தனை கோளாறு. அதிகமாக மீடியாவுக்கு அடிமையானவர்களை நாங்கள் பார்க்கிறோம், அவரை காது நல்லா கேட்கும், நீங்க ஒரு முறை சொல்லி பாருங்க அவருக்கு விளங்காது, இரண்டாவது முறை மூணாவது முறை சொன்னாத்தா விளங்கும். கண்ணியமானவர்களே, வைத்தியர்கள் சொல்லித்தார ஒரு புத்திமதி தான், ஒரு மனிதன் 5 அல்லது 5 நிமிடத்துக்கு மேல போனை பார்த்து கொண்டே இருந்து, போன ஒரு வேலையை செஞ்சு கொண்டே இருந்து, அதுக்கு அடுத்த 6வது நிமிடம் அவர் நீங்க முதலாவது தடவை கூப்பிட்டு பாருங்க, சாதாரணமாக அவர் பேசக்கூடிய குரல், உரத்த குரல் அல்ல, சாதாரணமாக பேசக்கூடிய குரல்ல, அவருக்கு அது கேட்காது. ஏனால் அவன் 5 நிமிடம் அதிலே மூழ்கி இருந்தனால் அவருடைய சிந்தனையிலே ஏற்பட்ட கோளாறு, காலப்போக்கிலே கண்ணியமானவர்களே அவருடைய சிந்தனையிலே கோளாறு ஏற்படும். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்திய காலகட்டத்திலே சில ஊடகங்கள் பரப்புகின்ற செய்தியை பார்க்கின்ற போது நம்ப முடியாமல் இருக்கிறது, அது உள்நோக்கம் கொண்டவையாக இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லீம் ஒரு செய்தியை நம்ப வேண்டுமா, அதை எப்படி நம்ப வேண்டும்? இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான், இன்ஜாகும் ஃபாஸிகும் மினதயூ ஃபதபய்யனூ, அறிவீனர் அல்லது யாராவது ஒரு ஃபாஸிக் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்தா, உங்களோட வீட்டுக்கு வரணும்னு அவசியம் அல்ல, உங்களோட மொபைலுக்கு ஃபோன் பண்றாரு வாட்ஸ்அப்ல, அல்லது எஸ்பி பேஜில் போடுறாரு, அல்லது வைபர்ல அனுப்புறாரு, ஆனா அவர் அந்த செய்தியில ஒரு தெளிவு இல்லாம உங்களுக்கு அனுப்புறாருடா, இஸ்லாம் சொல்லி தருகுது, நீங்க அந்த செய்தியை பற்றி கொஞ்சம் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு பாசிக்கு ஒரு செய்தியை போவர்ட் பண்ணினா, பாசிக்கு ஒரு செய்தியை மட்டும் கொண்டு வந்தா, நீங்க உடனே அதை நம்பவானா? நீங்க தீர விசாரிங்க, சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட போங்க, அதை நீங்க எடுத்த எடுப்புலையும் அதை நீங்க 10 பேருக்கு போவர்ட் பண்றது, நீங்க 10 குரூப் கணக்குறது கண்ணியம், இந்த மாதிரி வேலை செய்ய போனா நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தெளிவு பெறுங்க. அப்படி இல்லாம நீங்க தெளிவு பெறாம அந்த செய்தியை பரப்பி விட்டீர்கள் என்றால், அல்லாஹ் சொல்லுகின்றான், சில வேளை அந்த செய்தியை பரப்பிய விளைவாக நீங்கள் கை சேரப்படுவீர்கள், நீங்கள் கவலைப்படுவீர்கள். அந்த கவலையால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இன்னும் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல் லதீன யுஹிப்புன அன் தஷீஅ அல் ஃபாஹிஷத்து ஃபில் லதீன ஆமனூ لهم عذاب عليم في الدنيا والاخره. அதாவது சில மனிதர்கள் என்ன செய்கிறார்களா, சிலர்கள் ஈமான் கொண்ட நல்லவங்களுக்கு மத்தியில அருவறுப்பான செய்திகளை அனுப்புவதற்கு, அருவறுப்பான விடயங்களை பரப்புவதற்கு விரும்புகின்றார்கள். அப்படி யாரெல்லாம் செய்கின்றார்களோ அல்லாஹ் சொல்லுகின்றான், லஹும் அதாபுன் அலீமும் ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர்களுக்கு வேதனை அல்லாஹ் மறுமையில மட்டுமில்ல கொடுப்பான், இந்த உலகத்திலே கொடுப்பான், மறுமையிலையும் கொடுப்பான். கண்ணியமானவர்களே, யார் யாரு உத்தர மானத்துல நாங்க என்ன செய்வோம், மீடியாவில் வெளியிடுறோம், யாரையாவது ஒருத்தன மானத்தை கேவலப்படுத்துறோம், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை கேவலப்படுத்துவான், நாளை மறுமையிலையும் அல்லாஹ்வுக்கு தண்ணியை தருவான். அது மாத்திரம் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் இருக்குதே, அந்த விபரீதத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதனால் ஏற்படக்கூடிய விபரத்தை அல்லாஹ் மிகவும் அறிந்தவன், அது சாதாரணமான விளைவல்ல என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்கின்றான். இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம், நல்ல பண்புள்ளோர் மீது வீண்பளிக்கப்பட்டுவதை பார்க்கிறோம், பாடசாலையில் உள்ள அதிபர் அல்லது பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் அல்லது மதரசாக்குள்ள அதிபர் ஆசிரியர்கள் அல்லது முன்னாள் சென்ற நிர்வாகிகள் அல்லது சமூகத்துக்கு சேவை செஞ்சவர்கள் இவர்களை பற்றி தப்பான செய்திகளை போவர்ட் பண்றது கண்ணியமானவர்களே, இப்படியான செயலில் யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது. இன்றைக்கு சில ஊர்களை நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, போய் அதாவது களவான அக்கவுண்டுகளை வச்சு என்ன செய்யறது, சில எஸ்டி பேஜ்களை திறந்து கண்ணியமானவர்களே, அவங்களோட வேலையே மக்களோட குறைய பப்ளிக் பண்றது. இந்த ஊர்ல நல்ல விஷயம் 99 நடக்கும், ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்தா அந்த மிஸ்டேக்கை தான் 99 மிஸ்டேக்கை போல வெளியில போய் காட்டுறது. கண்ணியமானவர்களே, சிலர் என்ன செய்யறார்கள், கள்ள பெயர்ல கள்ள அக்கவுண்டுகளை வச்சு இப்படி சிலவங்க செய்யறோம் கண்ணியமானவர்களே. ஊர்கள்ல கண்ணியமானவர்களே, கண்ணியத்தை பாதுகாக்காம நிறைய பேர் சமூகத்தில் நடந்து கொண்டார்கள். அதுக்கு நான் ஆரம்பத்துல சில உதாரணங்கள் உங்க சொன்னேன், ஒரு வீதி விபத்து நடந்து ஊருக்குள்ள எல்லாரும் சேர்ந்து சுமூகமா அந்த சீட்டு வச்சுட்டாங்க, சீட்டு வச்சதுக்கு பின்னால் அதை வெளியில பப்ளிக் பண்றது கண்ணியமானவர்களே. இது நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம், ஒரு செய்தி வந்தா நாங்க அல்ல அதை நம்புறதுக்கு என்ன செய்யணும், விசாரிச்சுட்டா நம்ப வேண்டும் என்ற விஷயத்தை விளங்கப்படுத்தினேன். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, ஒரு செய்தி எப்படி உறுதிப்படுத்துறது, எப்படி நான் நம்புறது, வருகின்ற தகவல் எப்படி நம்புவது என்றே தெரியாமல் அப்படி ஒரு குழப்பமாக இன்றைய மீடியா இருக்கு. கண்ணியமானவர்களே, வருகின்ற தகவல் எப்படியப்பா நம்புற, எல்லாமே நல்ல தகவல் மாதிரி இருக்குது. கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றா, இன்னைக்கு சில மக்கள் நல்ல செய்தியைத்தான் அனுப்புறோம் நினைப்பாங்க, ஆனா அது பொய்யான செய்தி. சில மக்கள் நினைப்பாங்க இதனால எனக்கு நன்மைதான் கேட்டிருக்கும், இது 100 பேருக்கு அனுப்பினா அவங்களுக்கு அவசரம் அவங்க காரியம் நிறைவேறும், நீங்க 1000 பேருக்கு போவோட் பண்ணினா சுவருக்கு போயிருவீங்க, இப்படி சொல்லி முடி என்ன செய்ய அந்த மெசேஜ் என்ன செய்யறது, அவர் 1000 பேருக்கு மேல போவோட் பண்றது. கண்ணியமானவர்களே, ஏண்டா மக்கள்ல மனம் இருக்குது, மக்கள்ல உள்ளம் இருக்குது, அதற்கு அவன் அடிமையாகித்தான். எனவே இப்படி வருகின்ற போதும் ஒரு செய்தியை எப்படி உறுதிப்படுத்துற, முதலாவது செய்தியை உறுதிப்படுத்துறமாக இருந்தா கண்ணியமானவர்களே, ஒரு செய்தி கிடைக்குதா, நாங்க அந்த செய்தியை அல்லாஹ் ரசூல் அறிஞர்களை விட்டு விடுவோம். ஒரு செய்தி வருகிறதா அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸை வச்சு பாக்குற, அப்படி இல்லைன்னா உலமாக்கள் புத்திஜீவி அறிஞ்சிருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் விளக்கம் கேட்கிறேன் கண்ணியமானவர்களே, அப்படி அதை நாங்கள் நம்பிக்கொள்றேன். அதுல இரண்டாவது விடயம், சம்பந்தப்பட்டவரும் போய் தெளிவை பெற்றுக்கொள்றேன். மூன்றாவது, செய்தியை தெளிவாக செவிமடுத்து. சில மக்கள் என்ன செய்யறது, ஒரு செய்தி எங்கடா கிடைக்குதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன், அது சரியா செவிமடுக்கிறதும் இல்லை, கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கு கைகாலலாம் வச்சு ஒரு பேஜ் எழுத வேண்டிய பக்கத்தை 10 பேஜில் எழுதி என்ன பப்ளிக் பண்ண, கேட்டது கொஞ்சம் தான், 5 நிமிடம் தான் கேட்டது, ஆனா இவர் மனுஷியான கணக்கில் போய் சொல்றார். எனவே கண்ணியமானவர்களே, அப்படித்தான் ஒரு செய்தி வெளியில போறது. எனவே செய்திகளை தெளிவாக தெளிவெடுக்க வேண்டும். அதே போன்று செய்தியை கொண்டு வருவதின் பின்னணி அறிவு. உதாரணமா ஒருத்தர் செய்தியை கொண்டு வராரா, நாங்க யோசிக்கணும், இவர் நிர்வாகத்துக்கு எகெயின்ஸ்டானவர், இவர் சொல்லக்கூடிய நிர்வாகத்துக்கு கேட்கக்கூடிய விஷயத்தை எங்களால் நம்பேலா, இவர் மதரசாவுக்கு எதிரானவர், அல்லது இவர் ஊர்ல அந்த பாடசாலைக்கு எதிராக செய்யப்படுகிறார், எனவே இவர் ஒரு அரசியல்வாதி, இந்த அரசியல் கட்சிக்காக வேலை செய்கிறார், மற்றவரை பத்தி பேசுகிறாரா, நாங்க கொஞ்சம் யோசிக்கணும் என்ன பின்னணியோட வாராரு. அடுத்ததாக கண்ணியமானரு, ஒரு செய்தியின் நேரான முரணான இரு நிலைமைகளை அறிய வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் கண் குத்தப்பட்ட நிலைமையில உங்கள்கிட்ட வந்தா நீங்க அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கவானா, உடனே மற்றவன கண்ணை குத்திருங்கண்டு, இவனை கண்ணா குத்தினவனுக்கு மற்றவன கண்ணையும் குத்திருங்கண்டு, சில வேண்டிய வேண்டிய எதிரிக்கு 2 கண்ணும் குத்தப்பட்டிருக்கலாம்னு சொன்னாங்க. அதனால வரக்கூடிய செய்திகளை 2 விஷயத்தையும், யார் செய்தியை கொண்டு வராரோ அவரை நம்பிடாம நீங்க என்ன செய்யுங்க, சம்பந்தப்பட்டவங்களை எடுத்து தீரை விசாரிச்சு கொள்ளுங்க என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லித்தருங்க. அதே போன்று செய்தியாளன் வெளித்தோட்டத்தை மட்டும் பார்க்க, உள்நோக்கத்தை பார்க்கிறதில்ல. எனவே செய்தியை கொண்டு வருகின்ற போது அதை வெளித்தோட்டத்தை மட்டும் பார்க்காம உள்நோக்கத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. அதே போன்று பொய்யான செய்திகளை சமூகம் ஏற்றுக்கொள்வதற்கு பல காரணங்களை சொல்லலாம் கண்ணியமானவர்களே. அதுல மிக முக்கியமான ஒரு காரணம், பெற்றார்கள் இந்த பிள்ளைகளுக்கு அல்லது ஒரு நண்பரும் இன்னும் நண்பருக்கு கிடைப்பதால அந்த செய்தியை போக சொல்ல. உதாரணமாக இந்த வாப்பா தானா அனுப்பினாங்க, வாப்பா அனுப்பினா சரிதானே, நானும் 1000 பேருக்கு அனுப்புவோம் சொல்லி அந்த மகன் எல்லாருக்கும் போக பண்றேன். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு பொறுப்புதாரிகளுக்கும் இணையமா செஞ்சு கேட்டுக்கோகிறேன், அதாவது அறுவறுப்பான செய்திகளை, நம்பகம் இல்லாத செய்திகளை உங்களோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு யாருக்கும் நீங்க போவோர் பண்ண வேண்டாம். மீடியா இருக்குது சாதாரண விஷயம் அல்ல. அந்த மீடியாவில் செய்த தவறுகளுக்காக வேண்டி நாங்கள் நாள் முழுக்க இரவுல கண் விழித்து தௌபா செய்ய வேண்டும் சாதாரணமான விஷயம் அல்ல. முந்தைய ஒரு காலம் தப்பு தவறு சாதாரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட தப்பு தவறு தான். ஆனா இன்று மீடியா கல தப்பு தவறு செய்வது இலகுவாகப்பட்டிருக்கு. எனவே முதலாவது விஷயம், பெற்றாலும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைப்பதால், நண்பர்களின் நண்பர்கள் கிடைப்பதால், அல்லது கணவனது மனைவிக்கு மனைவியின் கணவனுக்கு கிடைப்பதால் இந்த செய்தியை உடனே நம்புறாங்க. அவங்க பொய்யான செய்திகள் உள்ளத்துல நம்பப்படுது. இரண்டாவது, பொய்யான செய்திகளை நம்புறதுக்கு பிரதான காரணம் கவர்ச்சிகரமான வார்த்தைகளால், கவர்ச்சிகரமான வீடியோ அமைப்புகளால் இதை பப்ளிக் பண்ணுறது. உதாரணமாக ஒரு என்ன செய்யறார், ஒரு ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒருவருடைய குரல்ல ஒரு பொய்யான செய்தியை பதிவு செஞ்சு அப்படியே போய் ஒர்க் பண்ணு. அப்ப கேட்கிறவர் யோசிப்பார், அடே இது ரேடியோவில் வேலை செய்யற குறையிலையா, இது நம்பத்தானே வேணும்னு சொல்லி உடனே அவரும் போய் ஒர்க் பண்ணு. கண்ணியமான நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த செய்தி வாசிப்பதில் போன்றே வாசிச்சு செய்திகளை புனைத்து அப்படியே இட்டு கட்டி அனுப்பிடுவான். எனவே எதை சொல்ல வருகிறேன்டா, இப்படி சில சமூகம் நம்புறாங்க. டிவியில செய்தி வாசிக்கிற ஒருத்தரை குரலை போலயே செஞ்சிடுவாங்க. அதே போன்று செய்தியை உறுதிப்படுத்தும் அளவு போதிய அறிவு அறிவு இல்லாம, அண்மையில ஒரு செய்தி எனக்கு அரபு செய்தி ஒன்று ஒரு அத்தர் அனுப்பி விட்டாரு. அப்ப அனுப்பினவரும் ஒரு ஆலிம் அல்ல, நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏமாங்க இந்த செய்தி எனக்கு அனுப்பினீங்க, ஒரு ஒரு பார்க்கக்கூடாத ஒரு செய்தி இல்லையா, ஒரு அரபுல ஒரு கட்டுரை, போட்டோஸ் இல்ல ஒரு கட்டுரை. ஆனா அவர் சொன்னாரு, அதுரத்து எனக்கு தெரியாது, நீங்களாவது பார்த்து வினை கொண்டு ஒருத்தர் அனுப்பினாத நான் உங்களுக்கு அனுப்பினேன். கண்ணியமானவர் எதை சொல்ல வருண்டா, இப்படித்தான் நிறைய செய்திகள் மீது போவோர் பண்ணப்படுகிறேன். அதே போன்று அவசரப்பு சிலவங்க என்ன செய்யறது, ஒரு செய்தி கிடைச்சிட்டா உடனே அதை போவோர் பண்றது, நல்லதா கெட்டதா அதை விசாரிக்கிற ஒன்றுமே இல்லை. அடுத்தது மறுமை சிந்தனை இல்லாமையினாலேயும் ஒரு செய்தியை உடனே நம்புறது. அதே போன்று முந்தி கொண்டு செய்திகளை பரப்புறது, இதுவும் செய்திகள் பொய்யான செய்திகளை நம்புறதுக்கு காரணமாகும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க பாக்குறோம் சமூகத்துல சில மக்கள் வெளிநாட்டில் உள்ள சில இமாம்களை எத்தனையோ முறை மௌத்தாக்கு, ஆனா அவர் மௌத்தாங்கி இல்லை, ஆனா ஒரு முறைதான் மௌத்தா இருப்பாரு, பல முறை மௌத்தாக்கு. ஏன் இந்த மீடியா அந்த அளவு தாக்கம் செலுத்துறோம்? எனவே தவறான செய்திகளை பரப்புவதை விட்டும் தவிர்ந்து கொள்ள என்ன செய்யலாம்? சுருக்கமாக அந்த விடயத்தை சொல்லிட்டு பொதுவாக முடிவு கொண்டேன். கண்ணியமானே, முதலாவது விஷயம், மறுமையில் அல்லாஹ்வின் விசாரணையை நாம் நினைவில் கொள்ளும். ஒரு செய்தி கிடைச்சிட்டா அதை அனுப்ப முன்னால யோசிக்கணும், இந்த செய்தி அனுப்புறது நல்லதா அல்லது இதை நான் பார்த்துட்டு நானே அழிச்சிடுறதா, இதை என் போன்ல வச்சா என் பிள்ளைகள் என் மனைவி என் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க சொல்லி உடனே அந்த செய்தி அழிக்கிறது. கண்ணியமானவர்களே, அதே போன்று மறுமையில் இதுக்குரிய கேள்வி இருக்குது என்பதை நாங்க மறந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்றான், விசாரிக்கப்படும். எனவே நாளைய மறுமையில எங்களுக்கு விசாரணை இருக்கு என்பதை நாங்கள் நினைவுல கொண்டா தவறான செய்திகளை பரப்புவதை திருமங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்துல ஆழமாக ஏந்துதல். மூன்றாவது, வழிகாட்டலை கட்டுப்படுதல். நாலாவது, அனுபவசாலிகள் சமகாலத்திலே நடந்திருக்கின்ற நிகழ்வுகளை எங்களுக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு ஆசானாக வைத்து படிப்பினை காணுது. எத்தனையோ பேருடைய மானத்திலே விளையாடி சிலர்களை கேவலப்படுத்திருக்கிறார்கள். எனவே இப்படியான விடயங்கள் நான் செய்துவிடக் கூடாது என்று கண்ணியமானவர்களே நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். என இப்படியான விடயங்களை நாங்கள் வேணுகின்ற போது மீடியாவின் ஊடாக நிறைய நன்மைகள் அணிந்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் இந்த மீடியாவால் எங்களுக்கு வரக்கூடிய விளைவு அதிகம் என்பதை நான் விலகிக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், உலகில் முஸ்லீம்கள் ஆயுத முனையில் தாக்கப்படுவதை விடவும் மீடியாக்களால் தாக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகம் என்ற விடயத்தை நான் ஞாபகப்படுத்தினேன். எனவே கண்ணியமானவர்களே, சில வேளை ஒரு நீதிக்கான ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கிறோம் என்றால், ஒருத்தருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். ஆனால் நீதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த குரலினூடாக பயங்கரமான விளைவுகள், அதைவிட கூடுதலான விளைவுகள் வந்துவிடக் கூடாது என்பதை நாம் கருத்தமாக இருக்க வேண்டும். அதே போன்று எந்த விடயத்தையும் உணவு உணர்வு உணர்வுபூர்வமாக அணுகாமல் அறிவுபூர்வமாக நிதானமாக சிந்தனை செய்து அணுக வேண்டும். எதையும் தனிமையில செய்யப்படாமல் கூட்டாக தலைமைத்துவங்கள் கட்டுப்பட்டு செய்யப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படுகின்ற போது நிச்சயமாக இந்த மீடியாவால் ஏராளமான பலன்களை அடைந்து கொள்ளலாம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொடுத்தேன் கண்ணியமானவர்களே, நிறைய குடும்பங்கள் கலைந்து போயிருக்கின்ற மீடியாவால். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், கணவன் மனைவி இவங்களுக்கு இடையில நிறைய பிரிவினை என்ற மீடியா ஏற்படுத்தியிருக்கு. எத்தனையோ கள்ள காதல், எத்தனையோ கள்ள தொடர்பு. கண்ணியமானவர்களே, இது சாதாரணமான விடயம் அல்ல. சைத்தானுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம் இருந்தா கணவன் மனைவி இடையில பிரிவினை ஏற்படுத்தியிருக்கு. சைத்தான் என்ன செய்வான், ஒவ்வொரு நாளும் ஏனே சைத்தான்களை பார்த்து கேட்பான், நீ எங்க செஞ்சா? அவன் சொல்லுவான், நான் சொல்ல போனவனை கெடுத்துட்டு வந்தேன், நோம்பு நோக்க போனவனை நோம்பு நோக்க கூட கெடுத்துட்டு வந்தேன். இப்படி ஒரு காரியத்தை சொல்கின்ற போது நீங்க ஒத்தருக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சைத்தான் சொல்லுவான். அதுக்கு பின்னால இறுதியாக ஒரு அரை குறை உள்ள ஒரு சாதாரணமான ஒரு சைத்தானை கூப்பிட்டு கேட்பான், நீ என்ன செஞ்சுட்டு வந்தா? அவர் சொல்லுவாரு, கணவன் மனைவி கடையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு வந்தேன். அப்போது பெரிய சைத்தான் சொல்லுவான், அன்ச அன்ச, நீ தான் நீண்டாள், நீ தான் சரியான வேலையை செய்திருக்கிறாய் என்று சொல்வார். எனவே கண்ணியமானவர் எதை சொல்லுவார் என்றால், கணவன் மனைவி கல்ல பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாதனமாக இன்றைய மீடியாக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுடைய கற்புகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மனைவிமாரை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு டியூட்டி, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய மக்களையும் நரகிலே இருந்து பாதுகாப்பதுதான் ஒவ்வொரு முஸ்லீமும் செய்யக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த மீடியாவை, இந்த தொடர்பு தாவரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இதனூடாக நாளை மறுமையை நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூடத்தில் அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், இந்த மீடியாக்களால் முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அந்த தாக்குதலை விட்டு முஸ்லீம்களையும் முஸ்லீம் உம்மத்தையும் எல்லாவற்றையும் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், இதனால் ஏற்படக்கூடிய உயிரினங்களை விட்டு நீங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், இதை இறையத்தோடு அல்லாஹ் பயந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆசிடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களுடைய நல்ல செய்திகளை பகிரக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களுடைய குறைகளை சில மக்கள் முந்திக் கொண்டு பரப்புகின்றார்கள். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட மக்களுக்கு நீ நேர்வழியை காட்டிடுவாயாக. யா அல்லாஹ், எப்போதும் என்ன விடயத்தை செய்தால் உங்களுடைய திருப்தி எதிர்பார்த்து செய்யக்கூடிய நல்லடியான மனைவி கவிச்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, உனக்கு பொருத்தமானவராக அருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஃபிரதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.